உங்களோட காதலிய, முன்னாள் காதலிய இனிமேல் நம்ம வந்து பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறீங்க. ஆனால் அதே காதலியை வந்து திருப்பி பார்க்குற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது. நீங்கள் நிறைய இடத்துல அவளை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த கதையில் நம்ம ஹீரோ ஒரு நகையை அடமான வைக்க போகிறான். அந்த இடத்துல அவளோட எக்ஸை மீட் பண்ணுறான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இதை பற்றி தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். பாலு வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கேருந்து பியூன் வந்து சத்தமாக கேட்குறாரு, இங்கே யாருப்பா வந்து நகையை அடமான வைக்க வந்திருக்கிறது, சுற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப தயங்கி தயங்கி பாலு எந்திரிச்சு நான் தான் அப்படிங்கிறான். வாங்க மேனேஜர் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியூன் போயிடுறான். பாலு நடந்து மேனேஜர் ரூமுக்கு போகிறான். போய் மேனேஜர் ரூம் கதவை திறந்தா பாலுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா மேனேஜர் சீட்டில் உக்காந்துருக்கிறது வித்யா, இவனோட முன்னாள் காதலி. இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் நம்மளால் ஒன்று சேர முடியாது அப்படின்னு பிரிஞ்சு 10 வருஷம் ஆகுது. இப்போ தான் வந்து வித்யாவை பார்க்குறான். வித்யாவும் யதார்த்தமாக இப்படி நிமிந்து பார்க்குறா. பார்த்தா பாலு உடனே டக்குன்னு வித்யா சீட்டை விட்டே ஏஞ்சிட்றா. ஒரு நிமிஷம் இது பேங்க்கு அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வா பாலு அப்படின்னு சொல்லி அவனையும் உட்கார வச்சு, நீ தான் நகையை வைக்க வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறா. பாலுக்கு வந்து ஒரே அவமானமாக இருக்குது. என்னடா இது, எவ்வளவோ இடத்துல மீட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்படி நகைய அடமான வைக்க வந்த இடத்துல வித்யாவை பார்ப்போன்னு அவன் எதிர்பார்க்கல. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். வித்யா வந்து ஏன் எதுக்குன்னு கேட்டுக்க விரும்பலை. சரி நகையை கொடு பாலு அப்படிங்கிறா. இப்போ தான் பாலு வந்து ரொம்ப தயக்கத்தோடு அந்த செயினை எடுத்து அவள் கையில் கொடுக்குறான். அந்த செயினை பார்த்தோன்னே வித்யாவுக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே கண் கலங்குது. ஏன் அப்படின்னா, வித்யாவும் பாலுவும் லவ் பண்ணும்போது எந்த சூழ்நிலையிலையும் இந்த செயினை நீ கழட்டவே கூடாது பாலு, என் ஞாபகமாக இது எப்பயுமே உன் கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வித்யா பாலுக்கு கொடுத்த ஒரு 3 பவுன் கோல்டு செயின் தான் அது. இப்போ அதை அடமான வைக்க தான் பாலு வந்திருக்கான். இப்போ இந்த செயினை பார்த்த உடனே தான் வித்யா கேட்குறா, எதுக்காக இதை அடமான வைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாலுவை கேட்கவும் அவன் சொல்கிறான், இல்லை என்னோட தங்கச்சிக்கு வந்து பிரசவம் இந்த வாரம் டேட் சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்கு தான் பணம் தேவைப்படுது. இன்னும் உன் கடமையெல்லாம் முடியலையா பாலு அப்படின்னு வித்யா சொல்லிக்கிட்டே வந்து அப்ரைசரை கூப்பிட்றா. கூப்பிட்டு இந்த செயின் வந்து 3 பவுன், இதுக்கு எவ்வளோ தரலாம் அப்படின்னு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலுகிட்ட சொல்கிறா. நம்ம வெளில போய் ஒரு ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் பாலு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளில போகிறாங்க. அது வந்து மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே கடையில் பெருசாக கூட்டமே இல்லை. இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே பாலுக்கு வந்து அந்த ஒரு இவங்க லவ் பண்ணும் போது இருந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்கன்னு இல்லை, எல்லாருமே அந்த லவ் பண்ணும் போது இருக்கிற பீரியட் வந்து பயங்கர ஒரு ஜாலியான ஒரு பீரியட். ஸோ இவனுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துடுது. ஏன்னா இதே மாதிரி எவ்வளவோ ஜூஸ் ஷாப், எவ்வளவோ காஃபி ஷாப், எவ்வளவோ பிளேஸில் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பாலுக்கு வந்து மைண்டில் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு இதெல்லாம் மைண்டில் ஓட ஓட இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உடனே ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே பற்ற வைக்கிறான். வித்யா கேட்குறா, இன்னும் இந்த சிகரெட்டை விடலையா? இல்லை சிகரெட்டை விட்டால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பாலு ஒரு கமெண்ட் கொடுக்கவும் வித்யா வந்து பயங்கரமாக சிரிக்கிறான். பாலுக்கு வித்யா கிட்ட பிடிச்சதே, அதாவது வித்யா அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு மைண்டில் வர்றது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்மைல் தான். வித்யா இப்படி சிரிக்கிறத கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாலு பார்க்குறான். சரி நம்ம லவ் பண்ணும் போது இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்னு அந்த மாதிரி லவ்வை பற்றி வித்யா பேசுவா அப்படின்னு பாலு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். வித்யா அதை பற்றி எதுவுமே பேசலை. நார்மலாக கேட்குறா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாலு அப்படிங்கவும், இல்லை இல்லையா, இந்நேரம் உனக்கு வந்து 32 வயசு முடிஞ்சிருக்கணுமே, ஏன் இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை எனக்கு கடைசி தங்கச்சி ஒருத்தர் இருக்கா, ஸோ அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும். இன்னும் உன் கடமையெல்லாம் முடியலையா பாலு? ஏன் வித்யா அப்படி கேட்குறான்னா, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு காரணமே வந்து இந்த பாலுவுக்கு இருக்கிற கடமைகள் தான். ஏன்னா அப்போ தான் அவன் படித்து முடிச்சிருக்கான், இதுக்கப்புறம் ரெண்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், வீட்டில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை ஒரு காரணமாக சொல்லி தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. 10 வருஷம் கழித்து திருப்பியும் பாலுவை பார்த்து கேட்குறா, இன்னமும் அவன் வந்து கடைசி தங்கச்சி கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பாலு நார்மலாக கேட்குறான், உனக்கு எத்தனை குழந்தைங்க? இல்லை எனக்கு ஒரு பையன், ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கார், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். நீ இந்த பிரான்ச்லேயே மேனேஜராக ஒர்க் பண்ணுற, நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இல்லை இல்லை, இந்த பிரான்ச் மேனேஜர் வந்து 10 நாள் லீவில் போயிருக்காரு, ஸோ அதனால் ஒரு ஆக்டிங் மேனேஜராக தான் நான் வந்திருக்கேன். இந்த 10 நாள் முடிஞ்சோடனே நான் கிளம்பி போயிடுவேன், போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு வித்யா சொல்கிறா. ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த இவங்க லவ் பண்ண அந்த பீரியட் பற்றியோ இல்லை இவங்க லவ்வை பற்றியோ வித்யா ஒரு வார்த்தை கூட பேசலை. பாலுவும் வந்து எதுவுமே பேசலை. திரும்பி பேங்க்குக்கே போயிடுறாங்க. இது வந்து பாலுக்கு வந்து பயங்கர வருத்தம். என்னடா அது, இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறோம், நம்மக்கிட்ட அவள் லவ்வை பற்றி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ளே வருத்தம். ஆனால் இவன் வித்யா கிட்டே எதுவுமே கேட்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அவன் தங்கச்சி குழந்த பிறந்தோடனே வந்து பார்க்குறா. ஒரு 10 நாள் இவங்க அங்கங்கே மீட் பண்ணுறாங்க. இந்த 10 நாள் முடிஞ்சு இப்போது வித்யா கிளம்பி போகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாலு வந்துட்டான், வித்யாவும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கா. சரி, இப்போயாவது வித்யா ஏதாவது லவ்வை பற்றி பேசுவான்னு பார்த்தா வித்யா சொல்கிறா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க பாலு, வயசாகிட்டே போகுது அப்படிங்கிறா. உடனே பாலு வந்து சரிங்க பாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். சரி சரி, டைம் ஆகிடுச்சு, நீ ட்ரெயினுக்குள்ளே ஏறு அப்படிங்கிறான். வித்யா ஏறவே இல்லை. சிக்னலும் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்துருச்சு. உடனே பாலு சொல்கிறான், ஏறு வித்யா, சிக்னல் போட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வித்யாவை பார்க்குறான். இந்த பாலு ஃபஸ்ட்டு அவகிட்ட லவ்வை சொல்லும் போது அவ இவனை ஒரு பார்வை பார்த்தாள்ல, அந்த ஒரு பார்வையிலே வந்து இவன் லவ்வை வந்து அவ அக்செப்ட் பண்ணுறது தெரிஞ்சுது. அது எப்படின்னா அந்த அவ கண்ணிலேயே லவ் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறான் வித்யாவோட கண்ணில் வந்து அப்படியே காதல் வந்து வழியுது. பாலுவோ அப்படியே கண்ணு விலகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. பாலுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ நாள் வந்து நம்ம பேசும் போது அவ இவன் மேலே லவ் இருக்கிற மாதிரியோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி லவ் பண்ண மாதிரியோ அவ பேசவே இல்லை. நார்மலாக ஒரு ரெண்டு பேர் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தா. இப்போ ட்ரெயின் கிளம்ப போகிற சமயத்தில் இப்படி பார்க்குறாளே அப்படின்னு பாலுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியம், அதோட சந்தோஷமும் கூட. சிக்னல் வந்து எல்லோலேருந்து க்ரீனுக்கு வந்துருச்சு. ட்ரெயின் வந்து கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டு வித்யா வந்து அந்த பார்வையை மாற்றாமல் அப்படியே வந்து பாலுவை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே பாலு தான் வந்து கையை பிடிச்சி, வித்யா ட்ரெயின் கிளம்புது ஏறு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ட்ரெயினில் ஏற்றி விட்றான். அப்போ தான் வந்து அவ அந்த ஒரு ப்ரெசன்டென்ஸ்க்கே வரா. உடனே ஹேண்ட்பேக்கை அவசர அவசரமாக திறந்து பாலுவோட கையில் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து ஏதோ ஒன்று அவன் கையில் வச்சு திணிச்சிட்டு அவன் கையை அழுத்தி இப்படி பிடிச்சிட்டு வரம்பாலு அப்படின்னு சொல்கிறா. ட்ரெயின் வந்து வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்படியே பாலு அதே இடத்துலையும் நிற்கிறான். கொஞ்சம் தூரம் போக 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 அப்படியே வித்யா வந்து மறைஞ்சி ட்ரெயினோடு போயிடுறா. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. இந்த கையில் ஒரு பேப்பரில் வச்சு ஒன்று திணிச்சு கையில் கொடுத்தால அது வேற நனையுதுன்னு சொல்லிட்டு பாலு ஓடி போய் அந்த பேப்பரை வந்து பிரித்து பார்க்குறான். வித்யா இவனுக்கு லவ் பண்ணும் போது ரொம்ப ஆசாசையாக கொடுத்த அந்த 3 பவுன் கோல்டு செயின், இவன் வந்து அடமானம் வச்சான் பார்த்தீங்களா பேங்க்கில், அந்த செயின் கூடவே ஒரு லெட்டர் இருக்குது. உடனே ஓப்பன் பண்ணி பாலு படிக்கிறான். அன்புள்ள பாலுவுக்கு அப்படின்னு அந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து உன்னை பார்த்த உடனே உன்னை கட்டி பிடிச்சி கதறி அழுது, நம்ம லவ் பண்ணும் போது நடந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருந்தது பாலு. ஆனால் அப்படிலாம் நான் பேச ஆரம்பித்தா இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் நினச்சி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து நம்ம லவ் பண்ண மெமரிஸை பற்றி எதுவுமே நான் உன்கிட்ட பேசவே இல்லை. அதனால் நான் உன்னை மறந்துட்டேன், நம்ம லவ் பண்ணதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு எதுவும் நினைக்க வேணாம். இன்னமும் எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. இன்னமும் நீ பிரிஞ்சு போன வழி என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த செயின், இது வந்து நான் உனக்கு ஆசாசையாக நம்ம லவ் பண்ணும் போது உனக்கு கொடுத்தது. நம்மளை மாதிரி தோற்று போன காதலர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் நம்ம லவ் பண்ணும் போது கொடுத்தது தான் நம்ம லவ் பண்ண பீரியடை வந்து ஞாபகப்படுத்தும், அந்த அழகான நாட்களை வந்து நினைவுபடுத்தும். தயவு செஞ்சு இனிமேல் இந்த செயினை வந்து அடகு வைக்காத, நானே இதை வந்து உனக்காக மீட்டுட்டேன். ப்ளீஸ், எனக்காக இதை நீ எப்பயுமே உன் கழுத்தில் போட்டுக்கணும். இதே மாதிரி நீ எனக்கு கிஃப்டாக கொடுத்த வெள்ளி கொலுசு, அது கருத்து போனாலுமே இன்னும் நான் அதை வந்து பத்திரமாக வச்சுருக்கேன். இன்னும் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம லவ் பண்ண டேஸ் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வரும். லக் இருந்தால் மறுபடியும் மீட் பண்ணலாம் பாலு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து முடிச்சிருப்பான். பாலு இந்த லெட்டரை பத்திரமாக மடித்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த செயினை உடனே எடுத்து அவன் கழுத்தில் போட்டுக்கிட்டு நடந்து போகிறான். இதோடு இந்த கதை வந்து முடியுது. இந்த கதை படிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கான், நல்லா பணக்கார வீட்டு பையன்தான், ஸ்கோடா கார்லாம் வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ அவன் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட அவனோட கொடையை கொடுத்தான், அம்பர்லா. ஸோ மழைக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எங்கேயோ வச்சுட்டேன், திருப்பி வந்து அவன்கிட்ட நான் கொடுக்கவே இல்லை. அடுத்த நாள் வந்து கேட்டான், எங்கேயோ வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் நான் அதை கொடுக்கவே இல்லை. டெய்லி வந்து அந்த கொடை எங்கே கொடை எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா அது, அது ஒரு 200 ரூபா கூட நான் உனக்கு புதுசே வாங்கி கொடுத்துறேன்டா, அதை எங்கேயோ விட்டுட்டேன் அப்படின்னா பையன் வந்து மூஞ்சே மாறி போச்சு. அப்புறம் என்னடான்னு திருப்பி கேட்டால் சொல்கிறான், அவனோட எக்ஸு அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் அந்த கொடை, அவன் ஞாபகமாக பத்திரமாக வச்சுருந்துருக்கான், அதை நான் வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி பத்திரமாக அந்த கொடையை வந்து அவங்கிட்டே கொடுத்துட்டேன். சில பேர்லாம் லவ் பிரேக்கப் ஆனோடனே அவன் ஞாபகமே எனக்கு வேண்டாம், இல்லை அவன் ஞாபகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணும் போது கொடுத்துக்கிட்ட கிஃப்ட்லாம் வந்து அழிச்சிடுறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த கிஃப்டை வந்து வச்சுக்கலாம், அது கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ண அந்த டேஸை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஆனால் அந்த கிஃப்டை பற்றி உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்ட்டையோ சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். பாய்.